கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் நீர் பேசும். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நவ் வி ஆர் மூவிங் இன் டு த டேஸ் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ். கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களில் அதிகமாய் திருச்சபை சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து சிந்திப்பது மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு காரியம். As we are going to celebrate the birth of Jesus, it is very important to think about the second coming of Jesus Christ. ஏன் இயேசுவினுடைய பிறப்பின் காலங்களில் நாம் அதை சிந்திக்க வேண்டும் என நாம் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களில், பிரியமானவர்களே, அதிகமாய் கிறிஸ்துவானவருடைய வருகை நம்முடைய வாழ்வில் அது அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. When we think about the second coming or the return of Jesus, that will add many more blessings in the days of Christmas. பிரியமானவர்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 Peter 3:3-4 நாம் சிந்திக்க இருக்கிறோம். This today we are going to meditate upon the 2 Peter 3:3-4. இந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நீங்களும் நானும் அறிய வேண்டியவைகள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. It means it's very important to know about மிக மிக முக்கியமான காரியங்களை நீங்களும் நானும் அச திருச்சபை அறிய வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பிறப்பின் காலங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது வருகை இயேசுவானவர் 2000 வருடத்திற்கு முன்பதாக வந்தார். Jesus came to the world 2000 years ago. ஆனால் இன்றும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் உள்ளத்தில் என்று கிறிஸ்து பிறக்கிறாரோ, அது அவர்களுக்கு முதல் கிறிஸ்துமஸ். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இப்ப இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவதாகும். இட் மீன்ஸ் we have already accepted Jesus Christ in our life. So it is important to get ready to meet the Lord. ஒரு கூட்டம் இன்னும் இயேசு வந்த முதல் நோக்கத்தையோ அல்லது முதல் முறை இயேசு வந்ததை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்களும் நானும் முதல் கிறிஸ்துவானவர் வந்ததை ஏற்றுக்கொண்டோம். At the same time, we must be ready to receive when he returns. அவர் திரும்ப வரும்பொழுது நாம் மிகுந்த ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். We all know about that. முதல் முறை அவர் வந்த பொழுது he came to save the world. முதல் முறை எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக வந்தார். ஒருவேளை கிருபை அன்று உதயமானது அல்லது ஆரம்பமானது. எவ்வளவு பெரிய ஒரு பாப வாழ்வில் இருந்த மனிதனும் கிறிஸ்துவினால் ரட்சிப்பையும் மீட்பை பெற்றான். In any condition, man could be saved through blood of Jesus. கிறிஸ்துவினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். பட் 2வது முறை ஆண்டவர் வருவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு சேவ் பட் டு ஜட்ஜ். நியாயம் தீர்க்கும்படியாக தேவன் வரப்போகிறார். நித்திய வாழ்வை தரும்படி அல்லது நித்திய வாழ்வில் நம்மை சேர்க்கும்படி வரப்போகிறார். இஸ் கோயிங் டு கம் டு ஜட்ஜ் அண்ட் கிவன் எட்டர்னல் லைஃப் ஆர் இஸ் கோயிங் டு மேக் அஸ் ஆர் லிவ் வித் ஹிம். பிரியமானவர்களே, த ஒன்லி சப்ஜெக்ட் த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட் is always hot subject. இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது 2000 வருடமாக திருச்சபையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களும் பிரசங்கித்தார்கள், எல்லா காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் பிரசங்கித்தார்கள், இன்றும் நாம் பிரசங்கிக்கிறோம். இதனுடைய முக்கிய தன்மை என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, அதிகமாய் மக்கள் விரும்புகிற காரியமும் கிறிஸ்துவின் வருகைதான். அதிகமான மக்கள் வெறுப்பதும் கிறிஸ்துவின் வருகைதான், இரண்டாவது வருகைதான். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு ஆண்டவருடைய வருகையை பார்க்க வேண்டும் என்று ஆவல் இருக்கு என்று நான் சொல்லலாம். பட் தேர் ஆர் பீப்புள், தே திங்க் ஆண்டவர் இப்ப வரக்கூடாது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரணும், அல்லது இன்னொரு 20 ஆண்டுக்கு பிறகு வர வேண்டும். இப்படி யோசிக்கிற மக்கள் அநேகர் உண்டு. When you think of the return of Christ, a group of people, ஒரு கூட்ட மக்கள், they like or they love to see Jesus, இயேசுவின் வருகை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். But even many people, they don't like to receive Jesus. இயேசுவின் வருகை அவர்கள் விரும்புவதில்லை. They want Jesus to come maybe after their life is over. அவங்க வாழ்க்கை முடிந்த பிறகு வந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, இந்த 2000 வருடமாக நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அநேக தவறான உபதேசங்கள் வெளிப்பட்டது, தவறான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டது, தவறான உபதேசங்கள் வெளிப்பட்டது, தவறான நாட்கள் முன்குறிக்கப்பட்டது. ஒவ்வொரு வரலாற்று பக்கங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு இந்த வருடத்தில் இத்தனாம் தேதி வருவார் என்று சொன்னவர்கள் அநேகர் உண்டு, இந்த இடத்தில் வருவார் என்று சொன்னவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் யார் எதை சொன்னார்களோ அதில் ஒன்று கூட இன்று வரைக்கும் நிறைவேறவில்லை. ஏனென்று சொன்னால், வேதம் சொல்கிறது, அவர் வரும் நாளையும் நாழிகையும் ஒருவரும் அறியார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, வருகையை குறித்து சாட் போட்டு ஆண்டவர் எந்த பட்டணத்தின் வழியாக வருவார், எந்த ஊர்ல வெளிப்படுவார், யாரை முதலாவது சந்திப்பார் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற கூட்டம் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேனா இல்லையா என்பதுதான் இன்றைய நம்முடைய சிந்தனை. We no need to do much research on that, how Christ is going to come and from which city he is going to stand. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் தான் அந்தி கிறிஸ்து, இப்படி தான் கிறிஸ்து இருப்பார், இந்த பட்டணங்கள் தான் கடைசி வருகையின் காலங்களில் இப்படியெல்லாம் மாறும் என்று சொல்லி வரலாற்றையும் அறிவியல் டெக்னாலஜி எல்லாவற்றையும் வைத்து ஆராய்ச்சி செய்கிற மக்கள் இன்று பெருகிவிட்டார்கள். பட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு மீட் தி லார்ட். ஆனால் ஆண்டவரை சந்திப்பதற்கு இன்னும் ஆயத்தமாகவில்லை. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகையில் நான் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, the return of Christ gives hope for the believers. ஆண்டவருடைய இரண்டாவது வருகை அவரை விசுவாசித்து நிற்கிற மக்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கையை உண்டாக்குகிறது. பட் the people, அதாவது அவரை நம்பாதவர்களுக்கு, இட் இஸ் கோயிங் டு கிவ் எ ஷாக். ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அது மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்கும். ஒரு பக்கம் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, அவருடைய வருகையில் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் அவரை முகமுகமாய் சந்திக்கிற மனிதன் பாக்கியவான். The one who is ready to meet the Lord when he arrives, he is a blessed person. ஏனென்று சொன்னால், அவன் உண்மையிலேயே ஆண்டவரை அவன் முகமுகமாய் கண்ட மகிழ்ச்சி அது உலகத்தில் இன்று வரையிலும் என்றும் கண்டுபிடிக்காத மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. முதலாவது நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், we have to think about the truth about Christ promise written. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் என்ன அவருடைய வருகையை குறித்து? வேதம் சொல்கிறது, இந்த இடத்துல 2 பேதுரு 3:3-4 யாராவது ஒரு வாசியுங்கள். Someone can read 2 Peter 3:3-4. பாருங்க பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லுவார்களாம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே என்று கேட்பார்களாம். ஒருவேளை மிக மிக முக்கியமான ஒரு காரியம், யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு வருவார் என்று சொன்ன வார்த்தை எங்கே, யாராவது சொல்லுங்க, முதல்ல உங்க மனசுல எந்த வார்த்தை வரும், நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி யாராவது வந்து நம்ம கிட்ட கேட்கிறாங்க, இயேசு வருவார் என்று வாக்கு தத்தம் வேதத்துல எங்க இருக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? முதலாவது நம்முடைய மனதில் எந்த வசனம் வரும்? ரைட், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒண்ணு, வேற ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க சீடர்களும் அங்கே மக்கள் நின்று கொண்டிருக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு தேவ தூதனா சொல்றாரு, அவர் எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, வேதம் அங்கு மிக திருஷ்டாந்தமாய் சொல்லுகிறது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வார்களாம், கடைசி காலங்களில் பரியாசக்காரர்கள், there may be people, the scoffer will come and they will just say, ask you how Jesus will come, there is the promise. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நான்கு இடங்களில் கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்த திருஷ்டாந்தங்களை மிக தெளிவாய் பார்க்கிறோம். அதுல the first one, முதல் காரியம் என்னவென்று சொன்னால், Job chapter 19 verse 25 and 26. யோபு 19வது அதிகாரம் 25-26 வசனத்தில் யோபு சொல்கிறார், I know my savior lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் சரீரம் எல்லாம் அழுகி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போன பின்பு நான் யாரை காண்பேன்? என் மீட்பரை நான் காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார். இட்ஸ் a first prophecy about மரித்த பிறகு நாம் காணும் கிறிஸ்துவை அன்றே யோபு பக்தன் கண்டுவிட்டான். அன்றைக்கே யோபுவின் மனதில் ஆண்டவருடைய வருகையை குறித்த தரிசனம் வெளிப்பட்டது. மேபி அந்த நாட்களில் யோபுக்கு எந்த ஞானம் இருந்தது நமக்கு தெரியாது, அல்லது எந்த வேதத்தை அவன் படித்திருந்தான் எனக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய வார்த்தையை கேளுங்கள், சம்மன் கன்றி யோபு 19:25-26. பாருங்கள், அவர் கடைசி நாளில் எங்க நிற்பாராம், பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றான், என் கண்கள் காணும் என்று நம்பிக்கை சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையை குறித்த முதல் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தில் அங்கே யோபு சொல்லுகிறான், அவர் பூமியின் மீது நிற்பார், அதை நான் காண்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அது முதலாவது சாட்சி. இரண்டாவது சாட்சியை நம்ம பார்க்கும் போது தானியேல் சாப்டர் 7:13-14, தானியேல் 7:13-14 வசனங்களில் தானியேல் திருஷ்டாந்தமாக சில காரியங்களை சொல்லுகிறார். Someone can read Daniel chapter 7. பிரியமானவர்களே, இங்கு தானியேல் சொல்லும் பொழுது இன்னும் சில முக்கியமான காரியங்களை எல்லாம் சொல்கிறார். பாருங்கள், அவருடைய வருகை எப்படி இருக்குமாம், அது மேகத்தின் மீது அவர் வருகிறதை சொல்லுகிறார். ஒருவேளை தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்ட ரகசியத்தில் பாருங்கள், அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது மனுஷகுமாரனுடைய சாயலாக என்று சொல்லுகிறார், வானங்களின் மேகங்கள் மேலே வருகிறார். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர், இயேசு கிறிஸ்துவானவர். அவருடைய ஆயுள் காலத்தை யாருமே என்ன தொகையிட முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் உலகம் உண்டான நாள் முதல் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறவராக என்றும் இருக்கிறார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். அது மாத்திரமல்ல, இம்மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார், மனிதனுக்கு அருகில் அவர் வருகிறார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்திக்கிறவராக இருப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்பது அது ஒரு பெரிய ராஜா ஒருவர் தேசத்தில் வருவது போல அல்லது ஒரு தலைவர் போய் தேசத்திற்கு வருவது போல இருக்கும் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு தேசத்தின் தலைவர் அல்லது உயர் பதவியில் இருக்கிறவர் வந்தால் யாரோ ஒரு சிலரை சந்திப்பார்கள், ஆனால் இயேசு வரும்பொழுது ஒவ்வொருவரையும் சந்திப்பார். அதுதான் ரகசியம். அதனால இங்கு அருமையான தானியேல் தீர்க்கதரிசனத்தை பாருங்க, அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவர் ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்திக்கிறவராக அவர் வருவாராம். இன்னும் சொல்றார் பாருங்க, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிப்பார்கள். தேர் இஸ் நோ எக்ஸெப்ஷன். எல்லாருக்குமே, நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கை சூழல் இருந்தாலும் சரி, தே வில் சீ த கிரைஸ்ட். அது மாத்திரமல்ல, அவருக்குள் கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரையும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாமல் இருக்கிறது, அவருடைய ராஜ்யத்துக்கு அழிவே இல்லை. சோ இஸ் டொமினியன் ஓவர் ஆல் அண்ட் நெவர் எண்ட், நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய், அதை யாரும் அழிக்க முடியாது. ஒருவேளை தானியேல் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து முதல் முறையாக உலகத்தில் வெளிப்படவில்லை, அவர் வாக்குத்தத்தமாக சொல்லவில்லை, ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே தானியேல் தீர்க்கதரிசிக்கு அங்கே வெளிப்பாடு வரும்போது சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்தை ஒருவரும் அழிக்க முடியாது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது இரண்டாவது தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து இயேசு சொன்ன காரியம், யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வருவேன். அது எதை காண்பிக்க சொன்னா, இட் இஸ் பர்சனல். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் இன்விடேஷன் டு ஆல், ஒவ்வொரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், நான் போய் திரும்ப உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வருவேன். சோ இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் இன்விடேஷன். சோ நோ ஃபேமிலி ஆர் நோ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் நோ சர்ச் குட் கிளைம் வி அலோன் வில் கோ, நாங்கள் மாத்திரம் ஒரு குரூப்பா போவோம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய, குரூப்பா போவார்கள், ஆனால் இண்டிவிஜுவலா who all have the right relationship with Christ, தனித்தனியாய் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள் தான் போக முடியுமே தவிர, தனித்தனியாக கிறிஸ்துவோடு இல்லாதவர்கள் எந்த குழுவோடு இணைந்திருந்தாலும் அவர்கள் கைவிடப்படுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில நாம் கண்டுபிடிக்கிற காட்சி என்னவென்று சொன்னால், அவர் அவருடைய இன்விடேஷன் டு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனையும் சொல்கிறார். பவுல் அதை சொல்லும் போது 1 Thessalonians 4:16 says the Lord himself will come. Paul is very clear. இன்னும் பால் ஒரு நிலை சொல்கிறார், it is a personal and also it is visible. அவர் வருவார், அவருடைய வருகை, it is not only secret, it is visible. திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று வேதம் சொல்கிறார் என்று நம்ம கேட்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவருடைய வருகையை நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாது அல்லது முன்குடிக்க முடியாது. திருடன் வர்ற நேரத்தை யாரும் முன்குடிக்க முடியாது. அதே போல தான் கிறிஸ்துவின் வருகையும், இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். இதை யாருமே இதுதான் என்று சொல்லி சொல்ல முடியாது. மேபி அதை மத்தேயு 24:44 சொல்லும் போது, இட் இஸ் பர்சனல் அண்ட் ஆல்சோ இட் இஸ் விசிபிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் சடன். நொடி பொழுதில், ஒரு மின்னல் வெட்டுகிற நேரத்தில் அவருடைய வருகை வெளிப்படும் என்று வேதம் சொல்கிறது. சோ தேர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ். அங்கே ஒரு இரண்டாவது சான்ஸ் கொடுக்கப்படுவதில்லை. சோ வி மஸ்ட் பி ரெடி டு மீட் தி லார்ட். பிரியமானவர்களே, பழைய பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளியரங்கம் செய்யப்பட்டதை, கிறிஸ்துவானவர் சொல்லி சென்றதை பவுலடியார் அங்கே மிக தீர்க்கமாய் சொல்லுகிறார் அவருடைய வருகை குறித்து. இப்ப நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா, அவருடைய வருகையில் ரெண்டு காரியம் நடக்கும். ஒன், ஒரு மகிமையான அவருடைய வருகை ஒரு கூட்ட மக்களுக்கு. த செகண்ட் ஒன், இட் இஸ் கோயிங் டு பி த ட்ரபிளிங் ரிட்டர்ன், அதாவது மிகவும் கடினமான வாழ்க்கை. அவர் வருவார், அவர் வருவது முன்குறிக்கப்பட்டது, ஆனால் ஒரு கூட்டம் மகிழ்ச்சி அடையும், ஒரு கூட்டம் கலங்கி போகும். இப்ப நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், முதலாவது மகிமை அடைகிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், who is going to become going to see the glory and who is going to enjoy the blessings what he is going to bring, அவர் கொண்டு வருவதை அங்கே என்ன செய்ய போகிறோம். முதலாவது காரியம் நாம் பார்க்கிறோம், லூக்கா 21:25 வாசியுங்கள். லூக்கா 21:25 பிரியமானவர்களே, மனிதகுமாரன் எப்படி வருவாராம்? மிகுந்த ஆரவாரத்தோடும் அங்கே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு கூட அவர் வெளிப்படுவார் என்று நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு சில உண்மைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்னதாக இந்த சில உண்மைகள் சொல்லும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25வது வசனம் சொல்லுது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் ஜனங்கள் தத்தளிப்பு இடுக்கன் உண்டாகும், சமுத்திரம் அலைகள் முழங்கும், வானத்தின் சத்துவங்கள் அசையும், எல்லா இயற்கையிலும் மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். The secret is, there will be change in all the nature. எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கும். But the one who accepted Jesus Christ will not be shaked. அவன் அசைய மாட்டான். And he will be very happy. அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். ஏனென்று சொன்னால், அவர் வரும்போது எப்படி இருக்குமாம்? அவன் மகிழ்ச்சியாய் இருப்பான். என்று சொன்னால், அவர் மிகுந்த வல்லமையோடு, மிகுந்த அதாவது என்ன சொல்றாரு, வேதம் சொல்கிறது பாருங்கள், வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் வருவதை அவர்கள் காண்பார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போ ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, அவருடைய வருகையை பார்க்கின்ற போது எல்லா மாற்றங்கள் உண்டாவதை நம்மால் பார்க்க முடியும். மேபி நம்ம சொல்லுகிறோம், சூரியன்ல சந்திரன்ல இயற்கை எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதன் நிலையாக இருப்பான். ஏன் அவன் அப்படி இருப்பான் என்று சொன்னால், அதை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அருமையான பவுல் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதன் மகிழ்ந்திருப்பான் என்று சொன்னால், அவர் வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆல் த கரப்டபிள் பாடிஸ் டு பி க்ளோரியஸ் ஒன். அடிந்து போன, அழுகி போன, அல்லது உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதனுடைய வாழ்விலும் ஒரு புதிய வாழ்க்கை முறை உண்டாகும். மேபி ஹி வில் ரிசீவ் த க்ளோரியஸ் ஒன். ஆண்டவர் வரும் நாள் வரையிலும் மனிதன் இருக்கிற வண்ணமாக இருப்பான். மேபி வாழ்க்கையில பணக்காரராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், மேலை நாடுகள்ல வாழலாம், இல்ல ஏழை நாடுகள்ல வாழலாம், எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு. இப்போ வித்தியாசம் தெரியும், ஆனால் அப்போது வித்தியாசம் இருக்காது. அதை தான் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லுகிறார், அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும், அநித்தியமானது நித்தியத்தை தரித்துக் கொள்ளும், பலவீனமானது பலன் உள்ளதாக மாறும். சொல்ல போனா எல்லாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இணைக்கப்படும், அல்லது கிறிஸ்துவினால் எல்லாம் உருமாற்றப்படும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்லாம் ஒரே மாதிரியாக இருப்பார்களா என்று சொன்னால், இருக்க மாட்டார்கள். There will be, there will be difference. ஆனால் இரண்டாவது வருகையில் ஆண்டவர் மக்களை சந்திக்கும் பொழுது அங்கே மாற்றம் இருக்காது, அங்கே எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள். அதை தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தில் இருந்து அருமையான பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். It's a great because the coming alone will happen. ஆண்டவருடைய வருகை ஏன் மிக முக்கியமானது என்று சொன்னால், அழிவுள்ளதை இந்த உலகம் ஒரு நாளும் அழியாமையாக மாற்றவே முடியாது. இப்ப நம்ம வீட்டில் ஒரு பொருள் அழுகி போகிற பொருளை நம்ம என்ன செய்யலாம், மேபி கொஞ்ச நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜுமே ஒரு நாள் என்னவாகும், அதுவும் தன்னுடைய வேலை செய்ய முடியாத நிலை வரும்போது, தன்னையே காத்துக்கொள்ள முடியாத போது அது என்ன செய்யும், அழிய அல்லது அழிவுக்கு விட்டுவிடும். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வருகை ஏன் மகிமையானது என்று சொன்னால், அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாரானாலும் சரி, அருமையான யோபு சொல்லுவதைப் போல, இந்த மாம்சம் எல்லாம் அழுகி நாறி போன பிறகு கூட அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வருகையில் நான் புதுப்பிக்கப்படுவேன். தட் இஸ் த க்ளோரியஸ் ரிட்டர்ன் தட் வில் மேக். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கிறிஸ்ட் கமிங் வில் ரிவீல் த ட்ரூத் டு எவ்ரிபாடி. இயேசு கிறிஸ்துடைய வருகை தான் எல்லாருக்கும் ஒரு சத்தியத்தை சொல்ல போகுது. இன்னைக்கு நம்ம போய் சொல்றோம், இயேசு முதல் முறை வந்தார் என்று சொல்லி, இன்னைக்கு அதை அநேகர் என்ன செய்கிறார்கள், கேலி செய்கிறவர்கள் உண்டு, அநேகர் அதை நம்பிக்கை இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, இரண்டாவது முறை இயேசு வரும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அன்று உலகத்தில் இவர்தான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆனால் காலம் கடந்திருக்கும். ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு விசுவாசிப்பதற்கோ அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கோ நேரம் கொடுக்கப்படாது. ஆனால் the second coming will reveal Jesus is the truth. இயேசுவே சத்தியம், அவர் ஒருவர்தான். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், எல்லாம் மரித்து போனார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அழியாமை உள்ளவர் அவர் வரும் பொழுது உலகத்திற்கு அவர்தான் சத்தியம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதை நீண்ட காலங்களுக்கு முன்பதாக சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் தெரியுமா? யார் இந்த மகிமையின் ராஜா என்று கேட்கிறார். சங்கீதம் 24வது சங்கீதத்தில் அவர் மகிமையின் ராஜா, அவர் பிரவேசிப்பார் என்று சொல்லுகிறார். அவருடைய வருகை என்ன செய்யும் என்று சொன்னால், எல்லா ஜனங்களுக்கும் அவர் மகிமையின் ராஜாவாக வெளிப்படுவார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஹவ் பிளஸ்ட், அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், அந்த கிறிஸ்துவின் வருகையை நான் பார்க்கும் போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீர், என்னை உருவாக்கினீர், என்னை மீட்டெடுத்தீர், இப்போது என் கண்கள் உம்மை முகமுகமாய் பார்க்கிறது என்று சொல்லுவாராம். எத்தனை மகிழ்ச்சி! யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை முறை ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் கொடுக்கிறார். நமக்கு நம்ம பண்ண ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதிலளித்த தேவனை நம்ம முகமுகமாய் பார்ப்பது எத்தனை மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப ஒருத்தர் யாராவது வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஒரு உதவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் அவங்க வரேன்னு சொல்றாங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு நம்ம அவங்களை பார்க்கிற நிலை வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஏர்போர்ட்ல போயிட்டு, நம்ம இதுக்கு முன்ன அவங்களை பார்த்ததே இல்லை, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். எனக்கு ரொம்ப வருஷமா உதவி செய்தவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the same way என்னை ரட்சித்தவர், நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது என்னை தூக்கி எடுத்தவர், என்னை வனாந்தர வாழ்க்கையில் எல்லாம் என்னை நடத்தினவர், அவர் வரப்போறாரு. அவரை நான் பார்ப்பது எத்தனை மகிழ்ச்சி! It says the second coming of Jesus is going to be the greatest happiness. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் உலகத்தில் ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம் அன்று காண்போமா? Second coming of Christ is not just a small event. அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட எத்தனை காரியம் கேட்கலாம் தெரியுமா? நம்ம சொல்லலாம் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ததெல்லாம் சொல்லும் போது நம்ம நினைப்போம், ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன். I was waiting to see you. ஆனால் இப்போது உம்மை பார்க்கிறேன், என் உள்ளம் எவ்வளவு மகிழும். அது மாத்திரமல்ல, யோவான் இன்னும் அழகா சொல்றாரு, அவருடைய வருகை என்ன செய்யுமா தெரியுமா? அவர் வரும்போது நம்ம இப்போது எப்படி இருக்கிறோம் என்று தெரியாது, இனி எப்படி இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாரும் அவரை போல மாறுவோம் என்று சொல்லுகிறார். Someone can read 1 John chapter 3 verse 2. 1 யோவான் 3:2 சொல்லுகிறார், என்கரேஜஸ், அவர் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் நடுவில் வரும்போது அவர் சொல்லுகிறார், you no need to worry about how you are right now. இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. Maybe somebody may come and kill you. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், அவர் வரும்போது நாம் எல்லாரும் அவரை போல. Someone can read 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We will be like him. எத்தனை மகிழ்ச்சி! யோசித்து பாருங்க, பல நேரங்களில் நாமே நம்மை பார்த்து சொல்லுகிறோம், என் உடல் அப்படி இருக்குது, என் முகம் இப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எல்லாம் நம்ம நிறைய குறைகள் எல்லாம் சொல்லுகிறோம். பட் வென் ஜீசஸ் கம்ஸ், அவர் வரும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். நாட் லைக் அஸ், நாம் இருக்கிற வண்ணமாக இருக்க முடியாது, அவரை போல இருப்போம். இட் மீன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி த டே வி ஆல் வில் பி ஃபில்ட் பை ஹிஸ் க்ளோரி. அவருடைய மகிமை நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, இது யாருக்கு? அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து அவருக்குள் இருக்கிறவர்களுக்கு. ஆனால் பட் த சேம் வே அனதர் குரூப் ஆஃப் பீப்புள் தே வில் பி ட்ரபிள்டு, அடுத்த கூட்டம் குழம்பி போகும். ஹூ ஆர் கோயிங் டு பி ட்ரபிள், யார் அந்த குழப்பத்தில் யார் சிக்கிக் கொள்வார்கள்? த கிரைஸ்ட் ரிட்டன் குட் பி த டே ஆஃப் ட்ரபிள் டு மெனி பீப்புள். வை? ஏன் அது ஒரு அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கும்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? the one is not ready, the one is not prepared, or one is not aware, will miss the chance. ஆயத்தம் இல்லாதவன் அல்லது தன்னை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளாதவன் அந்த நாளில் கைவிடப்படுவான். And left out for ever and ever, எல்லா காலத்திற்கு அவர் கைவிடப்படுவான். It's going to be a sad event. அது ஒரு மிக மிக துயரமான ஒரு காரியம். அழுது புலம்பலாம், but there is no chance. பழைய கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு மிலிட்ரி கார் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார் மிலிட்ரியிலிருந்து, நான் அடுத்த மாதம் நமது ஊர் வழியாக போகிற ஒரு ட்ரெயினில் நான் ஒரு யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறேன், என்னை பார்ப்பதற்கு நீ கண்டிப்பாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிடு என்று சொல்லி கடிதம் எழுதினார். ஒருவேளை கடிதம் எழுதிவிட்டு அந்த கடிதம் அந்த பெண் அந்த அவருடைய துணைவியாருக்கு கிடைத்தது. அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். I am going to see my husband. என்னுடைய கணவரை நான் பார்க்க போகிறேன். அந்த நாளை பார்த்து கொண்டார்கள். அதற்கு முந்தின நாளே போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், எப்படி வரும், எந்த ட்ராக்ல வரும் எல்லாம் கேட்டு விவரம் எல்லாம் எடுத்து கொண்டார்கள். அதே போல் அந்த நாள் வந்தது. அந்த ட்ரெயின் சாயங்காலம் 8 மணிக்கு வர வேண்டியது. அந்த பெண் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. போயிட்டு முதல்ல கேட்டாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட, சார் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? சொன்னார், அம்மா ட்ரெயின் 8 மணிக்கு வரும், நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டார்கள். திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. திரும்ப ஓடி போய் கேட்டாங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? சொன்னார், அம்மா ட்ரெயின் 8:00 வரும், சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. திரும்ப வந்து அந்த அம்மா உட்கார்ந்து கொண்டார்கள். திரும்ப 3வது முறை போய் கேட்டார்கள். அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவர் சொன்னார், அம்மா ட்ரெயின் வரும், அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த அம்மா வந்து உட்கார்ந்தார்கள். சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த அம்மா தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தார்கள். பார்த்த உடன் இந்த அம்மா வேகமாக ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ஓடினாங்க, சார் ட்ரெயின் எங்க? அவர் சொன்னார், அம்மா ட்ரெயின் வந்தது, ட்ரெயின் நின்றது, ஒரு மனித ட்ரெயினில் இறங்கி இங்கும் அங்கும் ஓடினார், யாரோ ஒருவரை தேடுவதை நான் கண்டேன், திரும்ப வண்டி புறப்பட்டு போய்விட்டது. அந்த அம்மாவுக்கு பயங்கர சோர்ந்து போய் பயங்கர மனஸ்தாபம், ஐயோ நான் என் கணவரை பார்க்க முடியவில்லையே. அந்த அம்மா சோர்ந்து போய் வீட்டுக்கு போனார்கள். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு கடிதம் ஒன்று வந்தது. நடைபெற்ற யுத்தத்தில் இன்னார் மரித்து போனார், அவர் விட்டு சென்ற உடைமைகளை எல்லாம் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம், இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா கதறி அழுதார்களாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் வருகையின் நேரத்தில் என்னாலும் காத்திருக்கிற நீங்களும் நானும் அவர் வருகையை சந்திக்கிற நேரத்தில் தவறிவிடக் கூடாது. அப்படி தவறி விடுகிற மக்கள் யார் அப்படி தவறி விடுகிறார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது மத்தேயு 24:37 Matthew 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? 120 ஆண்டு காலம் நோவா பிரசங்கித்தான். அவன் தானும் அவனுடைய குடும்பம் மாத்திரமே அவனுடைய வார்த்தையை நம்பி இருந்தார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது No one responded. ஒருவர் கூட அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை, அல்லது அவன் சொன்னதை உணரவில்லை. ஆனால் முடிவு வந்தது. முடிவு வந்தபோது ஜலம் பெருக பெருக மக்கள் கதற ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நோவாவும் அவருடைய குடும்பமும் பேலைக்குள்ளாக உட்கார்ந்து கரங்களை தட்டி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே பேலைக்கு வெளியே ஒரு பெரும் கூட்ட மக்கள் அலறுகிறார்கள், ஐயோ எங்கள் ஜீவன் எங்கள் கண்களுக்கு முன்பாய் போகிறது, எங்கள் பிள்ளைகள் எங்கள் கண்களுக்கு முன்பாய் மறைகிறார்கள். எவ்வளவு கடினமாயிருக்கும். That's why the second coming of Jesus is going to be the troubling return. It's going to be a troubling time. The people, those who அவருடைய வருகை குறித்து கேள்விப்பட்டும் அவர் வருகைக்கு ஆயத்தமாகாத மக்கள், they will be in trouble. பிரியமானவர்களே, அவர்கள் குடித்தார்கள், வெறித்தார்கள், மகிழ்ந்திருந்தார்கள், ஆனால் வருகையை குறித்து அறியாதிருந்தார்கள். Nothing wrong. But the flood made different. அங்கு வந்த அந்த பெரும் மழை வித்தியாசப்படுத்தியது. நோவாவின் காலத்தில் வந்த மழை ஜனங்களை வித்தியாசப்படுத்தியது. கிறிஸ்துவின் வருகையில் ஜனம் இரண்டாக பிரிக்கப்படுவார்கள். Exactly the Christ return will make the difference. One group of people will enjoy and one group of people in trouble. ஒரு கூட்டம் மகிழும், ஒரு கூட்டம் அங்கே மிக மிக துயரத்தில் தள்ளப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸோ காட்ஸ் பிளான், அதே தான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டு தெசலோனிக்க முதல் அதிகாரம் 6வது வசனத்தில் கடவுளுடைய சித்தம் என்னவென்று சொன்னால், காட்ஸ் பிளான் ஃபார் இஸ் பீப்புள், ஆண்டவருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சமன் கண்டி 2 Thessalonians 1:6, 2 Thessalonians 1:6. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு தம் வல்லமையுள்ள தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி நடக்கும். அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கவர்களாயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசிக்கிறபடியினாலே உங்களிடத்தில் விசுவாசிக்கப்பட்டவர்களிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கதாயும் அவர் வரும்போது, பிரியமானவர்களே, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே பேதுரு சொல்லும் போது அங்கே ஆண்டவர் அக்னியை வைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய வருகையை காண்கிற மக்கள் அவரோடு மகிழ்வார்கள், அவருக்குள் வாழ்கிறவர்கள். ஒருவேளை அவரை கேள்விப்பற்றும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய வருகையில் கலங்கி நிற்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 2015வது ஆண்டின் கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தமாய் வைத்திருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டுடைய வருகை ஒரு கூட்ட மக்களை மகிழச் செய்யும், ஒரு கூட்ட மக்களை இட் வில் புட் இன் ட்ரபிள், அது கலங்கடிக்கும். பட் பி கேர்ஃபுல், நாம் நம்மை ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேத வசனத்தின்படி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.